الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الماهر بالقرآن ما حضر بالكرام الغررة والذي يقرأ القرآن يتزعزع فيه وهو عليه شاب له أجران أو كما قال صلى الله عليه وسلم. وقال نيتم الله سبحانه وتعالى ورونك ورساهم صلاة سلام إلى النبي محمد صلى الله عليه وسلم ورد الميدهم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபால் தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக ரிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்க்கையில் நடக்கமாறும் அப்படியான அம்மாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் இருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழமாறு அடியையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் ரசிய செய்து கொள்கிறேன். ஒரு மனித சமுதாயத்துடைய நேர்வழிக்காக நிம்மதியான வாழ்க்கைக்காக இலக்கிய ஒன்றுதான் அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதம். கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பது கடமை. இந்த குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? குர்ஆனை பற்றி நமக்கு என்ன தெரியும்? குர்ஆனில் எத்தனை ஜுசுக்கள் எத்தனை சூராக்கள் நமக்கு மனப்பாடம்? நாம் ஓதுகின்ற குர்ஆன் சரியா பிழையா என்ற சிந்தனையில் நம்மை ஒரு கடவை ஆழ்த்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. கனிமணவர்களே, தொழுகையை பற்றி அல்லாஹ் அதீசல் புதுசெய்தி சொல்லும் பொழுது தொழுகையே அல்லாஹ் குர்ஆனோடு ஒப்பிட்டு பேசுகிறான். தொழுகை அசம்து ஸலாத்து பைனி வபைன அப்தி நிஸ்ஃபை, தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் இரண்டாக பிரித்துள்ளேன். என்ன சொல்ல வருகிறோம் நம்ம? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்ல வருகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவையே தொழுகை என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையாக சொல்லி தொழுகையை நான் இரண்டாக பிரித்துள்ளேன். அதனால்தான் அதிகளுடைய சாராந்தம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு தொழுகை கிடையாது. நம்முடைய சூர பாத்தியா சரியா பிழையா யார் யாரிடம் ஓதி காட்டி முடிவெடுப்பது? நாமே ஓதி நாமே சரி கண்டு நான் சரி என்று முடிவெடுப்பதா? ஓத தெரிந்த ஒரு ஹாஃபிஸிடம், ஒரு ஆலிமிடம், ஒரு இமாமிடம் ஓதி காட்டி நம்முடைய குர்ஆனை திருத்துவதா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழ வேண்டும். கசந்து சலாச பயணி சரிபாதியாக அரைவாதியாக திருத்துள்ளேன். எனக்கு ஹாஃப், என்னுடைய அடியானுக்கு ஹாஃப். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்று ஓதினார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஆயத்தை ஓதினார். அல்லாஹ் சொல்கிறான், பதில் ஹமிதனி அபிதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுகின்ற நபர் அல்லாஹ்வுடைய பதில், அர் ரஹ்மான் ரஹீம், அஸ்னா அலைய அபிதி, அந்த ஆயத்தை ஓதியவுடன் என்னுடைய அடியான் என்னை பாராட்டி புகழ்ந்து விட்டான், பாராட்டுகிறார். மாலிகியோ மித்தீன் என்று ஓதினால், மஜ்ஜதனி அபிதி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இய்யாக நஅபுது ஹாதா பைனி வ பைன அபதி நிஸ்ஃபு, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் சரிபாதியாக பிரிகிறது. இய்யாக நஅபுது வரைக்கும் எனக்கு, வ இய்யாக நஸ்தயீன் இருந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு. இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், உன்னை மாத்திரமே இவ்வாறு செய்கிறோம், அது எனக்குரியது. வையா கணக்காயின், உன்னிடம் மாத்திரம் உதவி தேடுகிறோம், இது அவனுக்குரியது. இதனுடைய அடியானுக்கு வணக்கம் ஆபாக பெறுகின்ற இடம் சுராத்தல் நவீன நாம் அழையும் வயிறு நம்போவி அழகி மனப்பார் நீ என்று சொன்னால், இது நான் அதி ஐயாக நமது எனக்கு வழியாக நஷ்ட ஐன் என்பதிலிருந்து கடைசி வரைக்கும் என்னுடைய அடியானுக்குரியது. வழி அபதி மாச அல், என்னுடைய அடியான் சேர்த்ததை நான் அவனுக்கு கொடுப்பேன். சூரத்துல் பாத்தியாவுக்கு அல்லாஹ் சொல்வது என்ன, தொழுகை, தொழுகை இரண்டாக பிரித்திருக்கிறேன், அரைவாசி எனக்கு அரைவாசி அவனுக்கு. சூரத்துல் பாத்தியா எது குரான், எனவே தொழுகை குரான் அடிப்படையானது. கனிமார்களே, இங்கு நமக்கும் இந்த குரானுக்கும் நோன்பு வந்தால், நோன்பில் மாத்திரம் கொஞ்சம் ஹிஸ்பில் உட்கார்ந்து எழும்பினால் நான் குரானுக்குரிய கடமையை நிறைவேற்றிவிட்டு என்று நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். சிலர் அதுவும் இல்லை, நோன்பு காலம் இணைய காலம் குரானோடு தொடர்பு கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த உண்மைக்கு பல கட்டங்களிலே சிறப்புகளை கொண்டு வந்த இந்த குரான், பல பேருடைய அந்தஸ்தை உயர்த்திய இந்த குரான், நபியவர்கள் எப்பொழுதுமே எங்கும் பொதுவான இடங்களில் குரான் உடையவர்களைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள். குரானை கூட மனனம் செய்தவர்களை முதன்மைப்படுத்துவார்கள். குரானை கூட ஓதக்கூடிய தொடர்புடையவர்களை அபீராக்குவார்கள். கபரில் கூட பலர்களை அடக்குகின்ற பொழுது குரானை கூடுதலாக மனனம் செய்தவர்களைத்தான் முதலாவதாக கபில் வைத்திருக்கிறார்கள். அந்தளவு அந்த இந்த குரான் மூலம் அல்லாஹ் உம்மத்தை செயல்படுத்தியிருக்கிறார். நம்முடைய குரானுடைய தொடர்பு என்ன கண்ணியமானவர்களே, எத்தனையோ பேப்பர் வாசிக்கிறோம், எத்தனையோ மெகசின் வாசிக்கிறோம், எத்தனையோ ஆடியோ வீடியோக்களை கேட்கிறோம் பார்க்கிறோம், எத்தனையோ ஆர்டிக்கல்களை வாசிக்கிறோம், எத்தனை விடயங்களை எழுதுகிறோம், வாட்ஸ்அப்பில் வேண்டுமா, பேஸ்புக்கில் வேண்டுமா, எஸ்எம்எஸ்ஸில் வேண்டுமா, எத்தனை எத்தனை விடயங்களை இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பேப்பர் பார்க்காவிட்டால் அன்றைய நாள் அவர்கள் துணியாவில் வாழாதது போன்று, அன்றைய நாள் சாப்பிடாதது போன்று, அன்றைய நாள் தூக்கம் போகாது. எத்தனை பேர் குரானோடு அப்படி வைத்திருக்கிறோம், குரானோடு எப்படி பார்க்கப்படுது, யாருக்கு குரான் இன்பமாக இருக்குமோ, யாருக்கு குரானை பார்ப்பது கேட்பது ஓதுவது இன்பமாக இருக்குமோ, மோமின் என்பதை கடையாளம். யாருக்கு குரானை தவிர வேறு விடயங்களில் இன்பம் இருக்குமோ, குரானை ஒதுக்குவாரோ, குரானை கணக்கெடுக்க மாட்டாரோ, குரானை கேவலமாக பார்ப்பாரோ, ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டும். நான் ஒரு முனாபிக்கோ தெரியாது. ஏன் தெரியுமா, முனாபிக்குகள் தான் குரானை ஓதுவது குறைவு, குரானோட தொடர்பு குறைவு. அதனால உள்ளம் எழுப்பி உள்ளம் சீரடிக்கப்பட்டு விட்டது. உள்ளத்திற்கு யார் புத்தி சொன்னாலும் ஏறாது, நபியவர்களுடைய புத்திமதி ஏறாது, குரான் இறங்குகிறது அவருடைய உள்ளத்தில் ஏறாது. எனவே நாம் நம்மை குரான் ஒரு தொடர்பாக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையில் இருக்கிறோம். நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற முசீபத்துகள் குரானை விட்டு தூரமாகியது, நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற குடும்ப பிரச்சினை என்றில் குரான் ஓதப்படாதது. எந்த அளவு சிறிய சிறிய விடயங்கள் கனிமானவர்களே, குரானில் ஒவ்வொன்றும் அந்த ஒரு அழுத்துக்கு ஒரு நன்மை, ஒன்று பத்து மடங்கு, இன்னும் அழுத்துக்கு பத்து நன்மை. கனிமனை குரான் தொழுகையில் நூறு நன்மை, ஒவ்வொரு நன்மைக்கும் 700 மடங்கு அல்லாஹ் பெருக்கி தருகிறான். எனவே பத்து நன்மைப்படி 700 பெருக்கிறார், 7000 நன்மைகள். ஒவ்வொரு அமலுக்கும் 700 மடங்கு பெருக்கு கிடைப்பது ஹதீஸுடைய சாராந்தம். எனவே ஒரு எழுத்துக்கு ஒன்று பத்து எழுநூறு வரைக்கும் அந்த நன்மை பெறுகிறது. ஒரு எழுத்துக்கு கனிமண்டல் அலிஸ்லாம் மீன் விளக்கப்படுத்தார்கள். அலிஸ்லாம் மீன் மூன்றும் சேர்ந்து ஓரளவுக்கு அல்ல, ஒரே மூச்சில் உச்சரித்தாலும் அளிப்போரளுக்கு ராமோவர்களுக்கு மீமோவர்களுக்கு எழுத்துக்கு எழுத்து நன்மை கிடைக்கின்ற எதுவும் கிடையாது. குரானை தவிர குரானை ஓதுவது ஒரு இபாதத்தாக கணிக்கப்படுகிறார்கள். குரானை மொழிவது ஒரு இபாதத், குரானை நாகமாக ஓதுவது குரானுக்குரிய கடமை. கண்ணியமானவர்களே, எந்தளவென்றால் சஹாபாக்கள் ஓதிய முறைப்படி ஓதினால் நமக்கும் சில அடையாளங்கள் அல்லாஹ் வெளிப்படுத்துவான், சில பாத்தியங்களை தருவான், சில ஒளிகளை தருவான். குரான் ஒளி நூறு சொல்லியிருக்கிறான், பரக்கத்துள்ள சொல்லியிருக்கிறான், குரான் சிபா என்ற சொல்லியிருக்கிறான். குரானுடைய சிபாவுடைய ஆயத்துக்களும் இருக்கிறது. குரானே சிபா வடலுத்தினும் குரானை வாங்குவ சிபா சொல்லி குரானெல்லாம் நோய் நிவாரணி, கவலைகளுக்கு முடிவு, குழப்பங்களுக்கு முடிவு, வியாபார நஷ்டமா லாபம், குடும்ப பிரச்சனையா நிம்மதி, நோய் நொங்கலமா ராகத், சிபா என்ற வார்த்தை கண்டிமானவர்களே, என்னென்ன கஷ்டம் நீங்குகிறதோ எல்லாமே நிவாரணி. எனவே குரான் ஒரு சிபா. சஹாபாக்கள் அறிந்தார்கள், சஹாபாக்கள் தந்தார்கள். சக்கீனத்தை இறங்குகிறது குரான் அடித்து வருகிறது. குரான் சக்கீனத்தை இறக்கும், அமைதியை இறக்கும். சக்கீன கண்ட பல கருத்து நிம்மதியை இறக்கும், அமைதியை இறக்கும், மலக்குமார்களை இறக்கும். தீனி போட வேண்டும், ஒட்டகத்தை எல்லாம் வந்துவிட்டு கணக்கு பார்க்க வேண்டும், ஒட்டகத்துக்குரிய என்ன சுத்தங்களை செய்ய வேண்டும், ஒட்டக தொட்டியை கிளீன் பண்ண வேண்டும். திசையான இடத்தில் ஒட்டக தொட்டியில் இன்னும் ஒரு காலத்திலே ஈட்டம்பழம் தோட்டத்தில் ஈட்டம்பழங்களை குறை குறைகளாக பெற்று அதை அப்படியே அறுவடை செய்து அதை காய்களாக கலத்தி பொதி செய்கின்ற இடம், மூட்டைகளிலே கட்டுகின்ற இடம், ரெகேட் பண்ணுகின்ற இடம், அந்த இடத்தில் இருந்து கொண்டு பக்கத்திலே தன்னுடைய குழந்தை தல்ஹாவை படுக்க போட்டுக் கொண்டு குரானை ஓதுகிறார்கள். வானத்திலே பல்ப் போன்று, மின் விளக்குகள் போன்று, லைட் போன்று ஏதோ வெளிச்சம் அப்படி அவர்களுக்கு நேராக வருகிறது. அந்த ஒளி, அந்த பிரகாசம், அந்த வருகை அந்த சஹாபி வரையெல்லாம் ஒண்ணும் மகன் உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற ஒட்டகம் குதிரைகள் எல்லாம் மிதங்குகிறது, பதுமாறுகிறது. ஏதோ ஒரு புதிய விடயம் ஒரு ஷாப் நடந்தது போன்று திடுக்கெடும் பொழுது நபியோடு ஓடினார்கள். யார் சூழல்லா குரானை ஓடினேன், இப்படி வானத்திலே எனக்கு நேராக ஒரு மேகம் போன்று வந்தது, அதிலே ஒரு விளக்கு போன்று லைட் போன்று வெளிச்சமாக தென்பட்டது, என்னுடைய குதிரைகள் ஒட்டகங்கள் எல்லாம் மிரட தொடங்கியது, பக்கத்திலே தலாக மிதித்து விடுமோ தெரியாது என்று நான் பயந்தேன். உங்களிடம் மோடி வந்து சொன்னார்கள், உசை மீண்டும் மோதுங்கள். ஓதினார்கள், மீண்டும் மோடி, மீண்டும் மோதுங்கள். மூன்று நான்கு தடவைகள் அறிய சொன்னார்கள், ஓதிக்கொண்டே இருங்கள். ஓதியது ஒளி. மலக்குமார்கள் இறங்கினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, கண்ணியமான முறையில் முறை பேரி ஓதப்படுகின்ற பொழுது அல்லாஹ் கருதி படிப்புகளை உண்டு பண்ணுவார். எனவே குரான் மகத்துவமானது. குரானுடைய உள்ளம் அல்லாஹ்வால் மதிக்கப்படக்கூடியது. குரான் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவருடைய நெஞ்சுக்குள், அவருடைய உள்ளத்தில் நபித்துவம் உள்ளே வைக்கப்பட்டது போன்று ஒரு வித்தியாசம் வகி வருவது கிடையாது. நபி இல்லை, நபித்துவம் நபியவர்களுக்கு வகையை குரானில் நபித்துவத்தை கொடுப்பதற்கல்ல தேர்ந்தெடுத்த குரான் அவருடைய உள்ளத்தில் இருந்தால் நபித்துவத்துடைய ஒளி குரான் உள்ளத்தில் இருப்பது போன்று. இதோட அது குரான் ஓதுங்கள், ஓதிக்கொண்டு இருங்கள். அது குரான் ஓதக்கூடியவர்களுக்கு ஷபாத் செய்யும். குரான் உடையவர்கள் குடும்பத்தில் நரகம் கடமையாக்கப்பட்ட பத்து பேருக்கு செப்பாத்தி செய்வார்கள். குரானை ஓதி மனநமிட்டு அதன்படி அமல் செய்கின்றவர்கள் ஏராளமான சிறப்பாக இருக்கின்றன. பொதுவாக குரானுக்கு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒவ்வொரு ஒழிப்பு விடயத்துக்கும் ஒரு பெருமைக்குரிய பெருமதியான மதிப்புக்குரிய ஒன்று இருக்கிறது. என்னுடைய உண்மைக்கு பெருமைக்குரிய மதிப்புக்குரிய மிக எக்ஸ்பென்சிவான மிக பெருமதியான ஒன்று இந்த குரான். கண்ணியமானவர்களே, இப்பொழுது கேட்போம், நமக்கு குரானுக்கு உள்ள தொடர்பு இல்லை. குரானுடைய எந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுகிறோம், எத்தனை ஜுது ஓதுகிறோம், குரான் எத்தனை சூரா, எத்தனை ஆய, எத்தனை என்ன, எந்தெந்த ஆயத்துக்கள் எங்கு யாரை இறங்கியது, எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் எங்கு இறங்கியது, எந்த இடத்தில் இறங்கியது, எந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இறங்கியது, எல்லா தலைப்புகளிலும் இமாம்கள் நோக்கரைக்கப்பட்டிருக்கிறார்கள். குரானுடைய சகல பகுதிகளையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். கண்ணியமானது, நம்முடைய கடமை என்ன? குரான் ஓதுவதற்கு வயசு கிடையாது, குரானை படிப்பதற்கு வயசு கிடையாது. கருமினை குரான் மதனாகவே பக்தர்களை பிள்ளைகளை போட்டு விட்டோம், அவர்கள் ஓதுகிறார்கள், கடமை முடிந்து விட்டது என்பதல்ல. குரான் ஒவ்வொருவருக்கும் தேவை. குரானை ஓதுவதற்கு வயது கிடையாது. எல்லானவர்கள் 60 வயதில் இஸ்லாத்தை கொண்டார்கள், குரானுடைய பெரும்பகுதியை பாடமாக்கிறார்கள், ஓதினார்கள். சல்மான் பார்க்கல் எல்லாரும் அத்தீவிரம் எல்லாவர்களும் பெரிய வயதில் இஸ்லாத்தை கொண்டார்கள், குரானையும் படித்தார்கள். கண்ணியமானவர்களே, இதில் இந்த குரானோடு தொடர்பாகும் எந்த நேரத்தில் குரானை ஓதிக்கொண்டிருப்போம், ஓய்வு நேரங்களில் குரான், பிரயாணத்தில் குரான், டிரைவிங் பண்ணப்படுது குரான், வேலையில் ஓய்வாக இருக்கப்படுது குரான், ஒவ்வொரு இடத்திலும் குரானை ஓதினோம் என்றால் கண்ணியமானவர்களே, நாம் சில விடயங்களை அல்லாவிடத்தில் கேட்க மறந்தாலும், சில துவாக்களை கேட்க மறந்தாலும் அல்லாவே சொல்கிறான், என்னுடைய குரானை ஓதுவதன் மூலம் யாருக்கு என்னிடத்தில் அவருடைய தேவைகளை கேட்க நேரம் இல்லையோ, அவ்வளவு குரானோடு பிசி, என்னிடத்தில் துவா கேட்க நேரம் இல்லை, அவ்வளவு குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார் என்றால், துவா கேட்பவருக்கு கொடுப்பதை விட சிறந்ததை கொடுப்பேன் குரானோடு. அதனால் சொல்வார்கள், யார் ஒருவர் அல்லாஹ் தன்னோடு உரையாட வேண்டும், அல்லாஹ் என்னோடு பேச வேண்டும் என்று ஆசை வைக்கிறாரோ அவர் குரானை ஓதட்டும். அல்லாவோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகின்றவர் தொடட்டும். தொழுகை நாம் ஆரம்பித்து நாம் அல்லாவோடு, இதன் முசல்லி விநாகிறப்பவர் தன்னுடைய ரப்போடு முனாஜாத் உரையாடுகிறார். யார் தொழுகையாளி? குரான் ஓதுவது அல்லாவுடைய கலாமை நாம் உச்சரிக்கிறோம். எனவே அல்லாஹ் முதலாவது வெளிப்படுத்திய பேச்சு, அல்லாவுடைய பேச்சை நாம் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் நம்மோடு பேசுவதற்கு தகமானது. கண்ணியமானவர்களே, குரான் அடிமைகளை கூட உயர் தங்கத்தில் கொண்டு போனது. அப்துல் ரஹ்மான் அல் அஸ்பா ஒரு அடிமை. உமரினால் கேட்டார்கள், ஒரு இடத்துக்கு கவர்னராக யார் நியமிக்கப்படுகிறது, பொறுப்பாக ஆளுநராக யார் கவர்னர்? அப்துல் ரஹ்மான் அஸ்பா. அப்துல் ரஹ்மான் அஸ்பா அவர் அடிமையே. அடிமை என்றால் யார்? ஒரு பொருள். 200 தீரத்துக்கு வாங்கி 250 தீரத்துக்கு விற்கப்படும் பொருள், 400 தீரத்துக்கு வாங்கி 450 தீரத்துக்கு விற்கப்படுகின்ற ஒரு பொருள், இன்று இவரிடத்திலே நாளை அவரிடத்திலே பஜாரிலே விற்கப்படுகின்ற ஷோரூமிலே வைக்கப்படுகின்ற ஒரு பொருள், அதுதான் அடிமை. சொன்னால் சொல்கின்ற வேலையை செய்ய வேண்டும் எஜமானுடைய கட்டளையை, அதை இறைந்து அதை தூங்கி இதை தூங்கு என்றால் செய்ய வேண்டும். அடிமைதான் யார் ஒருவருக்கு கீழே கட்டுப்பட்டிருக்கிறார், ஆனால் குரானோடு அதிகமாக தொடர்பு. குரானில் பெரும்பான்மையான பகுதி மனப்பாடம் எப்பொழுதும் அதிகமாக குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார் உமரிலிருந்தார்கள். இதுதான் அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு சிலரை உயர்த்துகிறார், இன்னும் சிலரை தாழ்த்துகிறார். இவரை அடிமைத்தனத்திலிருந்து கவர்னராக மாற்றியது குரான். அடிமை என்றால் யார்? எஜமான் சொல்வதை கேட்கவில்லை. கவர்னர் என்றால் யார்? கவர்னர் சொல்வதை மற்றவர்கள் கேட்கவில்லை. இவர் கட்டுப்பட்டிருந்தார், இவர் தாழ்ந்திருந்தார், இவர் எழுந்தினர் எழுந்த வேண்டும், உட்கார உட்கார வேண்டும், குரானோடு தொடர்பாகினார், குரானில் குரானுடைய ஆயுளை கடத்தினார். திக்கப்படுகின்ற ஒரு பொருளை பஜாத்தினுடைய கட்டுப்பாட்டில், குடும்ப விஷயத்தினுடைய கட்டுப்பாட்டில், விவசாயத்தினுடைய கட்டுப்பாட்டில், எல்லா விடயங்களையும் கட்டுப்படுத்துகின்ற கவர்னராக மூலம் அல்லா அந்த செய்ய கொடுத்தார். இன்னொரு படை அதிகர்கள் பார்த்துக் கொண்டு வருகிறார்கள், படையை அனுப்ப வேண்டும், அமீர் போட வேண்டும், லீடர் தேவை. உங்களுக்கு எவ்வளவு கூட பாடம், உங்களுக்கு எவ்வளவு பாடம், எனக்கு எவ்வளவு பாடம், உங்களுக்கு எவ்வளவு பாடம். ஒரு வாலிபர், ஒரு இளம் வாலிபர், இளைஞர், உங்களுக்கு எனக்கு இவ்வளவு பாடம், சூரா பக்கராவும் பாடம், இவ்வளவு பாடம், எக்கா சூரா பக்கரா கம்ப்ளீட் பாடம். கண்ணியமானவர்களே, சூரா பக்கரா அந்த நேரத்தில் முழுமையாக பாடமாக்குவது என்பது சாதனை. அப்படியா நீங்கள் இந்த படைக்கு அமீர், இந்த ஜமாத்துக்கு நீங்கள் தான் அமீர். கண்ணியமான கொஞ்சம் செல்வாக்குள்ள வசதி உள்ள ஒருவர் சொன்னார், எனக்கு பக்கரா பாடமாக்குற ஐடியா இருந்தது, பக்கராவை பாடமாக்கி அதை விளங்கி அதை அமல் செய்யாமல் விடுவேனோ, அல்லாவுக்கு மாறு செய்வேனோ, அதற்கு சரியான கடமை நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் பாடமாக்காமல் பின்வாங்கினேன். இல்லாத நானும் பாடமாக்கியிருப்பேன். அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? இவர் சூரா பக்கரா பாடமாக்கியதனால் மூத்தவர்கள் எல்லாம் பேசும் பொழுது இளம் பெயர் ஒருவர் அந்த ஜமாத்துக்கு தலைவராக அமீராக நியமிக்கப்படுகிறார் என்றால் யார் எவ்வளவு கண்ணியமானது என்று அந்த உணர்வில் அவர் அப்படி சொன்னார். ஓதியத்திலே ஜனாதாக்கள், ஜனாதாக்கள் பலர்களை பெரிய கபர் வச்சி பல பேரை பெரிய கபர்களிலே ஒருவரும் சிலருவராக வைத்து அடக்கம் செய்ய வேண்டும். யார் பணக்காரர், யார் பெரிய செல்வாக்குள்ளவர், யார் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர், யார் உயர் சாதி என்ற உலகத்துடைய அமைப்பிலே நபியவர்கள் மதிப்பிடாமல் மன் அத்தரூபம் நிற்கிறான், அதில் யார் அவர் அத்தரூபம் நிற்கிறான், இவர்களில் யார் குரானை அதிகமாக படமாற்றியவர், யார் குரானை அதிகமாக ஓதக்கூடியவர், யார் குரானோடு அதிகம் தொடர்புடையவர், இன்னார் 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 ஜனாதாக்க காட்டப்பட்டது. அவர்களைத்தான் முதலாவது கபில் வைத்தார்கள். நபியவர்கள் சொல்லுவாரு சொல்லும் கபில் தோண்டியது, கபிலை ஜனாதாக்களை வைத்தது, பெரும்பாலும் எல்லோருடைய விடயத்திலும் இவர்கள் இறங்க மாட்டார்கள். சகாபாக்கள் முன் இவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். குளிரான நேரத்தில் விளக்கி சிறிய ஒரு வைத்துக் கொண்டு கபர் தோண்டப்படுகின்ற பொழுது ஒரு சகாபி சொல்கிறார்கள், நான் போய் பார்த்து நபியவர்கள் கபர் தோண்டுகிறார்கள். யாருக்கு? அப்துல்லாது மாணவர்களே, அவருடைய கபரை நபியவர்கள் தோன்றுவதற்கு என்ன தெரியுமா காரணம் சொன்னார்கள்? இவருடைய கபரை நான் தோன்றுகிறேன், இவரை நான் தான் கபரை வைத்தேன் ஆசைப்பட்டால் எனக்கு தெரியுமா, இவர் குரானோடு அதிகமான தொடர்பு. எனவே குரானோடு தொடர்புடையவர்களுக்கு கண்ணியமானவர்களே, கபரை கூட நபியவர்கள் தோன்றினார்கள் என்றால் குரான் இவ்வளவு கண்ணியமானது. குரானை குரானோடு தொடர்பான அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், நமக்கு மரக்கத்து செய்வான், நம்முடைய நோய்களுக்கு சிபாவை தருவான், எல்லா பிரச்சனைகளையும் இல்லாமல் ஆக்குவார். இதே போன்று கண்ணியமானவர்களே, குரான் உடையவர்களுடைய மதிப்பு, இவ்வளவு நேரம் நான் பேசியது குரானுடைய சிறப்பு, குரானை மனனம் செய்தவர்களுடைய மதிப்பு கண்ணியம் அந்தஸ்து இந்த காலத்தில் மிக குறைவாக கொடுக்கப்படுகிறது. அதை மனனம் செய்த பெற்றோர்கள் கூட சரியான மரியாதை கொடுப்பது கிடையாது. பிள்ளை ஹாஃபிஸ், மகள் ஹாஃபிவா, அவர்களுடைய அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். எதனால்? உள்ளத்தில் குரான் இருக்கிறது, குரான் மனமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, புகழ்ந்து சிறப்புகளை முன்னால் முன்வைத்து ஆரம்பத்தில் அசல் அது குரானில் தேர்ச்சி பெற்றவர். குரான் தேர்ச்சியர்கள் என்ன? எல்லா பகுதியும் நன்றாக ஓதுவார், பிழை இல்லாமல் ஓதுவார், சட்டப்படி ஓதுவார், அதை சரியாக விளங்குவார், அதன்படி அமல் செய்வார், தேர்ச்சி பெற்றவர். மகள் செராமில் வரவருக்கு சபரா, அல்லது மகள் சபரத்தில் செராமில் வரதா, கண்ணியமான நன்மை தீமை எழுதக்கூடிய கண்ணியமான மலர்ச்சிகளுடைய அந்தத்தில் இருப்பார், மலர்ச்சிகளோடு இருப்பார். குரானை ஓத கஷ்டம், சிரமம், சிரமப்பட்டு ஓடுகிறாரா, அவருக்கும் டபுள் கூலி. கண்ணியமான இதொரு சிறப்பு. அதே போன்று மறுமையில், மறுமையில் குரான் அல்லாவிடத்திலே வாதாடும், சொல்லும் யாவ்லா சொல்கிற வாக்கிய பாருங்கள், யாவ்லா இவரை இரவில் விழிக்க வைத்தேன், இரவில் நான் இவரை தூங்க விடவில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நமக்காக எதுவாக இருப்பதில் நம்முடைய லேப்டாப் ஆடிடும், நம்முடைய டெப் ஆடிடும், நம்முடைய போன் ஆடிடும், இரவில் தூங்க விடாமல் என்னை டச் பண்ண வைத்திருக்கிறேன். போனிலும் டெப்பிலும் லேப்டாப்பிலும் கருவிகளிலும் ஆடியோவிலும் வீடியோவிலும் தூங்கும் பொழுது ஏற்று வைத்து கொண்டு எங்கிலே போனை வைத்துக் கொண்டு தூங்குகிறோம் என்றால் இதுவல்ல தூக்கம். ஒரு மூமியுடைய தூக்கம் இதுவல்ல. குரானை ஓதிக்கொண்டு தூங்க வேண்டும். குரானை ஓதிக்கொண்டு தூக்கம் வரும் வரைக்கும் பிக்கரோடு குரானோடு தூங்கினால் தனியமானவை தூங்கினாலும் குரானை ஓதிக்கொண்டிருந்த நிலை கிடைக்கும். ஏன் குருவோடு பிக்கரோடு தூங்கினால் அவர் தூங்கினாலும் பாக்கியம், அல்லாஹ்வுடைய திட்டம் இருக்கிறார். இரவு தூக்க விடாமல் என்னை ஓதினார், இரவு தூக்கத்தில் தியாகம் செய்து நீ ஓதினார் என்று சொல்லி இவருக்கு நீ அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, பாக்கியங்களை கொடு. அல்லாஹ் அந்த குரானுடைய பாதகத்தை ஏற்றுக்கொள்ளும். இன்னும் ஒன்று அஜீஸ் குரான் போ அல்லாஹ் இவருக்கு கொடு, கண்ணியப்படுத்தி அது அது தீர்த்து இவருக்கு ஆறு அணிவி என்ன அறிவிப்பான் வாங்கப்படக்கூடியது. மனிதர்களால் போற்றப்படக்கூடியது, மனிதர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள், கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சொல்லத்தில் கண்ணியாடை கௌரவ ஆடை யாருக்கு? போற்றுவான் அல்லாஹ் அனுப்பிப்பான். இன்னும் கொடி, இன்னும் இவரை கண்ணியப்படுத்து, கிரீடம் அறிவிக்கப்படும். அரசர்கள் அணிகின்ற கிரீடம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பெருமதியானது. உலகத்துடைய அரசர்கள் அணிந்தது அறியக்கூடியது. அல்லாஹ் அறிவித்தால் எப்படி யாருக்கு விலை மதிக்க முடியும்? அல்லாஹ் கிரீடம் அறிவிப்பார். அப்படி குர்ஆன் அவரை கூட இருந்து இவரை கண்ணியப்படுத்தி இவருக்கு நீ உடுப்பாட்டு, இவரை கண்ணியமான முறையிலே எல்லா ஆடைகளை அணிவி என்று குர்ஆன் வாதிடும். ஓதிக்கொண்டே இரு, ஓதிக்கொண்டே போ, ஓத ஓத உன்னுடைய அந்த உயர்ந்து கொண்டே போகி, உயர்ந்து கொண்டு போ, கண்ணியத்தை கூட்டிக் கொண்டு போகின்ற இந்த ஆசிரியா என்று கத்தரவா. நீ இறுதியா ஓதி முடிக்கின்ற ஆயத்தில் தான் உன்னுடைய அந்தஸ்து முடியும். ஓத ஓத ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்களையும் ஓதினால் அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியத்தை சிந்தித்து பார்க்க முடியாது. கண்ணியமானவர்களே, இவர் அந்தஸ்து இருக்கிறது. இதே போன்று ஏராளமான சிறப்புகள் மருந்தில் இருக்கிறது. பேசி முடிக்க முடியாது. குர்ஆன் தொடர்பாகவும் வயது கட்டுப்பாடு கிடையாது. சிறு வயது, பெரு வயது, இளம் வயது எல்லோருக்கும் முடியும். உலகம் எண்பதில் குர்ஆனை குர்ஆனை மனநம் செய்வதற்கு, விளங்குவதற்கு, படிப்பதற்கு, மொழிவதற்கு, சிந்திப்பதற்கு இலகுவாக்கியிருக்கிறோம். அல்லாஹ் இலகுவாக்கியிருக்கிறார். எத்தனை பேர் நமது நாட்டிலும் கூட உலக மட்டத்தில் கூட நாற்பது ஐம்பது வயது தாண்டி ஹாஃபிதர்களாக இருக்கிறார்கள். தீனை விளங்கி, தீனுடைய முயற்சியில் ஈடுபட்டு, குர்ஆனுடைய பெருமதியை விளங்கி, அல்லாஹ்விடத்திலே துஆவுடன் நம்பிக்கையுடன் மனநமிட்டு அறுபது ஐம்பது நாற்பது வயதில் குர்ஆனை மனநமிட்டிருக்கிறார்கள். முடியும். வைராக்கியத்தை எத்தனை விடயங்களை செய்கிறோம், எத்தனை விடயங்களை சாதிக்கிறோம், எத்தனை ரெக்கார்டுகளை எத்தனை பேர் வைக்கிறார்கள். முடியும் நம்மால். குர்ஆனோடு தொடர்பாகி குர்ஆனில் மௌத்து வரைக்கும் நான் ஆஜராக வேண்டும் என்ற நீயத்தோடு மனநமிட்டு வந்தால், விலையிலே மௌத்து வந்தாலும் உண்மையான நீயத்திருந்தால் ஆபிரகளோட எழுப்புவார். அது இரவு தொடர்பாகவும் இவர்களை உலகத்திலும் கண்ணியப்படுத்த வேண்டும். சிலர்களை கௌரவம் நடக்கும், விழாக்கள் நடக்கும், அதுவும் மௌரவம் செய்கின்ற கடுமையாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் குர்ஆனுடையவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். குர்ஆனுடைய மாணவர்களை எதிர்காலத்துக்கு நல்லவர்களாக மாற்ற முயற்சிக்க வேண்டும். கவலையான சில விடயங்களை பகிர நான் விரும்புகிறேன். கண்ணியமானவர்களை, நாடலாவிய ரீதியில் கொழும்பு ஏராளமாக நாடலாவிய ரீதியில் நிபுணரை முடித்துவிட்டு சரியாவுடைய துறையை தொடராமல் இடையே நிறுத்தப்பட்டு அலையில் இடையே தன்னுடைய படிப்பை ஓதலை நிறுத்தி சிலர்கள் அன்றுவில்லா மதரசாக்களில் பணிபுரிகிறார்கள், மாணவர்களை உருவாக்குகிறார்கள், ஆசிரியர்களை உருவாக்குகிறார்கள், இமாமத் செய்கிறார்கள். இன்னும் சிலருடைய பல காரணங்கள் கவலைக்குரிய விடயம் இருக்கிறது. இறுதியாக சொல்ல வருகின்ற விடயம் இதுதான். என்னை சமூகத்தில் இருக்கின்ற எப்படி செய்வதை தவறாக சொல்லவில்லை. பாடசாலையில் நல்ல ரிசல்ட் எடுத்தால் பெரிய வினா கொண்டாடுகிறோம், கௌரவிக்கிறோம், அவர்களை பாராட்டுகிறோம். கண்ணியமானவர்களே, குரானுடையவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு ஒரு சின்ன சஹாபியுடைய நிகழ்வை நான் சொல்கிறேன். அம்ரிபுன் சலீமா, அம்ரிபுன் சலீமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, 7-8 வயதுக்குட்பட்ட சஹாபி, குரான் அதிகமாக பாடம். அவருடைய கூட்டத்தில் அவருடைய மஹல்லாவில் அவர்தான் இமாம். சிறியவரை இமாமத்தாக வைக்கலாம், இமாமத்தை கடுப்பலாம், சிறிய பிள்ளைக்கு பிறகு இமாம் ஜமா சொல்லலாம். அவர் சுத்தங்களை ஒழுங்காக முறைகளை பேணி பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்தால், விளக்கம் உள்ள பிள்ளையாக இருந்தால் இமாமத் செய்யலாம். நபியவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு, நபியவருடைய காலத்தில் ஒரு மஹல்லாவுடைய இமாம் 10 வயதுக்குட்பட்ட சஹாபி, எவ்வளவு பெரிய தெரியுமா? அவர் ஆடை அணிந்திருந்தார், அவருடைய மேலாடை சற்று நகர்ந்து சுஜூதுக்கு போகின்ற பொழுது அவருடைய இடுப்பு பகுதி கொஞ்சம் கூடுதலாக விளங்கி, அவருடைய மறைவிடம் ஒரு சில பகுதி விளங்குகின்ற அளவுக்கு அவருடைய தொழுகை. அதை கண்டவுடன் சொன்னார்கள், உங்களுடைய இமாமுடைய மறைவிடத்தை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றால் என்ன? அந்த மறைவிடத்தை சரியாக மறைப்பதற்கு பெரியவர்கள் சொல்லித்தான் மறைக்க வேண்டும். அந்த அளவு சின்ன பிள்ளை நபியவர்களுடைய காலத்திலே ஒரு மஸ்ஜிதிலே இமாமாக நியமிக்கப்பட்டார். எதனால்? குரானால், குரானுடைய தொடர்பால். என்றால் உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வசதி உள்ளவர் உடனே சென்று அந்த பிள்ளைக்கு ஒரு நீளமான ஒரு ஜிப்பா, அவருடைய உடம்பை முழுமையாக மறைக்கக்கூடிய, மறைக்க வேண்டியவர்கள் வெளியாகாமல் ஒரு ஆடையை உடனே சென்று தைத்துக் கொண்டு வந்து அன்பளிப்பு கொடுத்தார் என்பதை அந்த சகாபி அவர் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அமைப்பிலும் அவர்களை மறைக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக அவர்களை கவனிக்க வேண்டும். நான் சொல்ல வருகின்ற விடயம் அதுவல்ல. ஹாபில்கள் கொழும்பில் ஏராளமாக, யாரும் கோபிக்க வேண்டாம், யாரும் வேறு மாதிரிக்கான கவலையை முன்வைக்கிறேன். கண்ணியமானே, சிலர்கள் குரானோடு எந்த தொடர்பும் இல்லாமல், குரான் உடையவர் என்று அடையாளமும் இல்லாமல் சமூகத்திலே பின்தங்கி இருக்கிறார். ஸ்ரீமில் ஓட்டுகின்றவர் எத்தனை பேர், பேமெண்டிலே கடற்கை செல்கின்றவர்கள் எத்தனை பேர், பேமெண்டிலே வியாபாரம் செய்கின்றவர்கள் எத்தனை பேர், தீய பழக்கம் உள்ளவர்கள் எத்தனை பேர். இரண்டு காரணம், ஒன்று அவருடைய தவறு, அவர் ஓதுகின்ற காலத்தில் பக்குவப்படவில்லை, ஓதிய மதரசாவுக்கு கட்டுப்படவில்லை, ஓதிய மதரசாவில் பேணப்பட வேண்டிய சட்டங்களை பேணவில்லை. இப்படியும் ஒரு சாரர் இருக்கிறார்கள். இதனுடைய இன்னொருடைய வீட்டு சூழல், அங்கே குர்ஆனுடைய சூழல், வீட்டிலே பாவ சூழல், அங்கே ஹதீஸுடைய சூழல், வீட்டிலே சொல்ல போனால் நீங்கள் தவறாக இருக்க வேண்டாம். என்னென்ன பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறதோ அதை உருவாக்குகின்ற காட்சிகள் வீட்டில், வீட்டு சீனில்லை. அந்த பிள்ளை விடுமுறையில் வந்தால், லீவுக்கு வந்தால் மதரசாவுக்கு போக மனமில்லாத அளவு வீட்டிலே பாவ சூழல். இது ஒரு காரணம். இன்னும் ஒன்று, பெற்றோர்கள் கவனிக்காத காரணம், அந்த குர்ஆனை வீட்டிலே ஓதப்படாத காரணம், வீட்டிலே அந்த குர்ஆனை ஓத வைக்காத காரணம், அந்த குர்ஆனை வைத்து வீட்டிலே தொழுகை நடத்தப்படாத காரணம். இன்னும் ஒரு காரணம், நம்முடைய சமூகம் எல்லோரும் அல்ல, சிலர் பங்களிப்பு செய்கிறார்கள், ஆனால் அதிகமானவர்களுடைய பங்களிப்பெல்லாம் எங்கே செய்தால் பேர் கிடைக்குமோ, எங்கு செய்தால் புகழ் கிடைக்குமோ, எங்கு செய்தால் பேப்பர்ல ஹெட்லைன் வருமோ, எங்கு செய்தால் பேஸ்புக்கில் லைக் வருமோ, அங்குதான் சேவை. எங்கு கணவரிக்கப்படுமோ அங்கு சேவை, எங்கு பூமாலை போடப்படுமோ அங்கு சேவை, எங்கே தனக்கு சார்பான விடயங்கள் நடக்குமோ அங்கு செய்ய தயார். ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுக்கு பணிவிடை செய்ய தயாரில்லை. அடுத்த பிரச்சனை தெரியுமா? கொழும்பாக இருக்கலாம், நாட்டில் ஏழைய பகுதிகளாக இருக்கலாம், குர்ஆனை இப்போ செய்துவிட்டு ஆலிமாக ஷரியாவுடைய திறமையான மாணவர்கள், நாம் என்னுடைய குறுகிய கால அனுபவத்தில், நான் கண்ட அனுபவத்தை நான் பேசுகிறேன், திறமையானவர்கள் இங்கு சமூகத்தில் பெரிய முக்திகளாக வர வேண்டியவர்கள், மகஜிதுகளாக வர வேண்டியவர்கள், முகத்திர்களாக வர வேண்டியவர்கள், எல்லா துறைகளிலும் சமூகத்தை வழிநடத்த வேண்டிய திறமைசாலிகள் எத்தனையோ பேர் இன்று ஜெயிலில் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு குற்றம், சாதாரணமான தீவிரமான வாழ்க்கை வாழ்ந்துவிடும். காரணம் என்ன தெரியுமா? பிரதானமான ஒரு காரணம், பொருளாதார பிரச்சனை, நீர் தக்க முடியாது, நீர் தக்க வசதி இல்லை. இன்டர்நேஷனல் ஸ்கூல் போன்று சேர்ந்து 50,000, 75,000, 1.5 லட்சமும் அல்ல மதரசாவுடைய பீஸ். குறைந்தது 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா கூடி போனால் பெரிய அமைப்பில செய்கின்ற மதரசாக்கள் ஒரு 10000 மாதம் பீர் சிறந்தீர் ஒரு 40-50000 30000 அதிகமாக அநேகமான மதரசாக்களில் கண்ணியமானவர்கள் கொழும்பில் உள்ள அநேகமான மதரசாக்களில் நாட்டில் உள்ள அநேகமான மதரசாக்களில் 5000 ரூபாய்க்கு குறைந்ததுதான் 3000 தொடக்கம் 5000 வரை இதை கட்ட முடியாததால் குரானை மனநமித்து விட்டு வீட்டிலே அலைந்து ஊரிலே அலைந்து தீய நண்பர்களோடு சேர்ந்து தீய பழக்கம் பழகி அந்த மாணவர் ஜெயிலுக்கு போவார் என்றால் அந்த ஊரில் இருக்கின்ற அந்த அந்த மாணவர் சீரழிகின்ற பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வசதி உள்ளவர்களிடம் அல்லாஹ் கேட்பான், என்னுடைய குரானை சுமந்தவன் மூதை தூக்கினான், என்னுடைய குரானை சுமந்தவன் பிரிவில் ஓட்டினார், என்னுடைய குரானை சுமந்தவன் பேமதியாரம் செய்தார், என்னுடைய குரானை சுமந்தவன் ரவுடியாக மாறினான், என்னுடைய குரானை சுமந்தவன் சாவியாக மாறினான், என்னுடைய குரானை சுமந்தவன் ஜெயிலுக்கு போனான். நீ எங்கு சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய்? கேள்வி இருக்கிறது. பதில் சொல்லாமல் காலை நகர்த்த முடியாது, காலத்தை எடுத்து வைக்க முடியாது, காந்தமும் இருக்காது, கம்மும் இருக்காது. கேள்விக்கு பதில்தான் அன்னம் கால்போடப்படும். 4 கேள்விகளில் ஒன்று, பணத்தை எங்கு சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய்? கெட்டினோவா? நீங்க சொல்ல தேவையில்லை, சொல்லும் முழுப்பு. பாரா, பாருக்கு போனேன், கெட்டினோவுக்கு போனேன், வட்டி எடுத்தேன், வட்டிக்கு கொடுத்தேன், சூது விளையாடினேன், ஏமாற்றினேன், எல்லாமே நாவுக்குள்ள நாட்கள் ஒப்பந்தப்படும். ஒரு புகழ் பேசும், கடந்த கால் பேசும், பார்த்த கண் பேசும், குடித்து கை தூக்கிய கை பேசும், ருசி பார்த்த வாய் பேசும். கண்ணியமானவர்களே, சொல்லித்தான் ஆகும். இந்த பணங்கள் என்னுடைய கபலுக்கு வர வேண்டுமா? கபல் சுருக்க பூங்காவாக மாற வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகள் கண்குளிச்சியாக வர வேண்டுமா? நம்முடைய குழந்தைகள் சுபிச்சமாக வர வேண்டுமா? நம்முடைய குடும்பத்துக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டுமா? குரானுக்கும் சேவை செய்வோம், குரானுடையவர்களை தேடுவோம். மகனே, தம்பியே, ஏன் உங்களுக்கு ஓத முடியாது இந்த பிரச்சனை? வீட்டுக்கு போவோம், தந்தையை சந்திப்போம், தாயை சந்திப்போம். உங்களுடைய மகன் இளம் வயது சீரழிகிறார், ஓத வைக்க வேண்டும். நல்ல ஆர்வமாக சமூகத்துக்கு தேவையான துறை சார்ந்த பல்கலை பல்துறை சார்ந்தவராக உருவாக்குவதற்கு நான் பொறுப்பளிக்கிறேன். என்னுடைய செலவனுடைய பொறுப்பன்றி எடுக்கும் கண்ணியமானது. எல்லா அறிவுகளுக்கும், எல்லா கலைகளுக்கும், எல்லா நாலேஜுக்கும் அடிப்படை குரான். குரானுடைய பொறுப்பு இல்லாமல் எந்த அறிவாளிக்கும் மதிப்பு கிடையாது, எந்த ப்ரொஃபஸருக்கும் குரான் இல்லாமல் மதிப்பு கிடையாது. எனவே குரானுடைய ஆசிர்வாதங்களை இனம் காண்போம். எத்தனை பேர் இன்னும் சில கவலையான விடயங்கள் இருக்கின்றன சொல்ல நான் விரும்பவில்லை. நீங்கள் கண்டிருப்பீர்கள், நீங்கள் இருப்பீர்கள். இவர்களை கதை சேர்ப்போம், இவர்களை மதிப்போம். இந்த மதரசாக்களுக்கு கலாபீடங்களுக்கு உதவி செய்வோம். பாடசாலைகளுக்கு எப்படி செய்கிறோமோ அதை விடக்கூடாது, அதை செய்கிறோம். செய்வதற்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். நினைவர்களே, எந்த விதமான அரசாங்கத்துடைய உதவியும் இல்லாமல், எந்த விதமான அரசாங்கத்துடைய பங்கும் இல்லாமல், எந்த விதமான அரசாங்கத்துடைய கொடுப்பனவும் இல்லாமல் உதமாக்கள் நிர்வாகிகள் பெருமக்கள் நடத்துகின்றதுதான் இந்த மதரசாக்கள். எனவே இந்த அல்லாஹ்வுடைய கலாவுக்கும் நம்முடைய பணத்திலிருந்து ஒரு பகுதியை, நம்முடைய பொருளாதார ஒரு பகுதியை ஒதுக்கிறோம் என்றால் அவர்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு ஆயத்திலும், ஒவ்வொரு நுக்காவிலும், ஒவ்வொரு எழுத்திலும் நம்முடைய கபருக்கும் நன்மை வரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே சிந்திப்போம். நான் ஆரம்பத்தில் பேசியது பொதுவாக குரான் எல்லோருக்கும் தேவை, எல்லோருக்கும் அவசியம், வயது கட்டுப்பாடு கிடையாது. இறுதியாக முடித்தது ஆசில் மாணவர்களை இனம் காண்போம், அவர்களை பயன்படுத்துவோம். மசிதிகளிலே கண்ணியமானவர்களே, வகுவாலையும் அலங்கரையும் ஓதி ஓதி தராவின் தொழில காலத்தை விடுவோம், சோம்பேறித்தனத்தை விடுவோம். கால் வீங்க நபியவர்கள் சொல்வார்கள் என்று வாய்க்கூசம் பேசுகிறோம். அலங்கர எங்கு ஓதப்படுகிறதோ அந்த பள்ளியில் தான் சொற்பகள் அதிகம். வல்லுஹா எங்கு ஓதப்படுகிறதோ அங்குதான் தராவிற்கு கூட்டம் என்றால் அதுவே குரானுக்கு நாம் செய்கின்ற துரோகம். 30 ஜுது ஓதப்பட வேண்டும், ஒரு ஜுது குறைந்தது தராவியில் ஓதப்பட வேண்டும். அது கட்டிய பள்ளியாக இருக்கலாம், அது எங்கிருக்கின்ற பள்ளியாக இருக்கலாம், அது எவ்வளவு பிசையானவர்கள் இருக்கின்ற பள்ளியாக இருக்கலாம். ஒரு ஜுது குரான் தராவியில் ஓதப்படும் என்றால் ஓரளவு குரானுக்கு நான் கடமை செய்கிறேன். வந்துபாவும் குரான் தான், அலந்தரையும் குரான் தான். கால் வீங்க வெடிக்க தொழுத நபி ஒரு ராவு முழுக்க ஒரே ஆயத்தை ஓதி ஓதி சுபகம் வரைக்கும் அழுத நபி. அந்த நபியை போன்ற 2 ரக்காத் தொழுதிருக்கிறோமா?
கால் வலிக்க இரண்டு ரெக்கா சொல்லியிருக்கிறோமா, கால் வீங்க தேவையில்லை, வெடிக்க தேவையில்லை, கால் வலிக்க வலிக்க ஒன்றால் சொல்லுவேன் என்பதற்கு நம்முடைய நன்மையத்தில் பற்றோலையில் இடம் இருக்கிறதா சிந்திப்போம். இவர்களை பயன்படுத்துவோம், இவர்கள் இப்படி பயன்படுத்தப்பட்டால் பணத்துக்கல்ல துணியாவுக்கல்ல, அவர்களை கண்ணியப்படுத்துவோம், முசல்லாவை நிறுத்துவோம், நெஹராவை நிறுத்துவோம், அவர்களை ஓத வைப்போம். எல்லா மசீதிகளிலும் குர்ஆனை முழுமையாக ஓதப்படும் என்றால் நாட்டில் மக்களுக்கு சிறிய வேலை வெட்டி இல்லாமல் அலைவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படாது. அந்த கெட்ட வாசலை நம்மால் மூட முடியும், குர்ஆனை கொண்டு மசீதை சரிபார்க்க முடியும், அல்லாஹ்வுடைய கலாமை மதித்த கூட்டத்தில் நம்மால் சேர முடியும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்பொழுதுமே குர்ஆனோடு லயிக்கின்ற, குர்ஆனை நேசிக்கின்ற, குர்ஆனோடு தொடர்புடைய உள்ளமாக நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மாற்றுவாராக. தாங்க முடியாத சோதனைகளை விட்டு பாதுகாப்பாயாக, உன்னுடைய குர்ஆனுடைய அறிவை தருவாயாக, குர்ஆனின் நுட்பங்களை நமக்கு கற்றுத் தருவாயாக, குர்ஆனுடைய சமூகமாக நம்மை மாற்றுவாயாக, குர்ஆனை கொண்டு நமக்கு பறக்க செய்வாயாக, குர்ஆனை கொண்டு நிம்மதியை தருவாயாக, குர்ஆனை கொண்டு சிபாவை தருவாயாக, குர்ஆனை கொண்டு நம்முடைய அனைத்து முசீபத்துகளையும் இல்லாமல் ஆக்குவாயாக. குர்ஆனுக்கு எந்த முறையில் நாம் கடமை செய்தால் உன்னுடைய திருப்தி கிடைக்கும் ஆயாகுவா, அந்த முறையில் கடமை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசீபாக்குவாயாக. ஈமானன் வாழ்க்கை அறிமாவுடன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக.